ஓம் நம சிவாய. சைவம்ராட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
உன் அத்வைத நிலையராய் உன் அடிமையானவர்கள் அறிவினூடும். அத்வைத நிலையராய் உன் அடிமை, இறைவனுக்கு அடிமை பூண்டு ஆனவர்கள் அறிவினூடும் விளங்குகின்ற தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய அறிவில் விளங்கி கொண்டிருக்கிறார். என்னையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். உன் அடிமைகளுடைய அத்வைத நிலையராக விளங்கக்கூடிய உன் அடிமைகள் ஆனவர்களுடைய அறிவினூடும் நீ விளங்குகின்றாய். அறிவினூடும் வளர்கின்ற விளங்குகின்ற தட்சிணாமூர்த்தியே. அது மாத்திரமல்ல, திருமருவு கல்லால் அடிக்கீழும் வளர்கின்ற. திருமருவுன்னு சொன்னா தெய்வீகம் பொருந்திய. இதெல்லாம் வந்து நம்ம லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு ஒருத்தர் வந்து பாடுற பாட்டோ ஒருத்தருடைய உபன்யாசத்தையோ தெய்வீகமானது அப்படின்னு சொல்கிற போது, அது தெய்வீகம்ங்கிறது அவரவருடைய மனப்பக்குவத்தை பொறுத்து அறியப்படுற விஷயம். தெய்வீகத்தை வந்து அதை வந்து விளக்க முடியாது. ஒரு வந்து இந்த ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயில் தெய்வீகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சில கோயில் என்னமோ இருளடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி விளக்குறது சொல்லுங்கள் பார்ப்போம். அதை விளக்குங்க பார்க்கலாம். தெய்வீகமாக இருக்குங்கிறது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அது நீ நமக்கு ஓரளவுக்கு தெய்வீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற சக்தி இருந்தால் தான் அந்த டிவினிட்டி, அந்த தெய்வீகம் நமக்கு புரியும். இல்லாட்டி புரியவே புரியாது. நமக்கு எல்லாம் ஒன்றா தான் தெரியும். நமக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. கல்யாணிக்கோ காம்போதிக்கோ எதுகுல காம்போதிக்கோ சங்கராபரணத்துக்கோ வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியுமா? என்னங்க பாடுறாங்க, எனக்கு அவ்வளோதான் தெரியும். இது என்ன கல்யாணிங்கிறீங்க? அது பூர்வி கல்யாணி, இது யமன் கல்யாணி, யாருக்கு தெரியும்? அப்படி சொல்கிறோம் இல்லையா? நிறைய பேர் கேட்டு பாருங்க, அவங்களுக்குலாம் தெரியாது. நம்ம தான் அந்த ராகத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஓ, இது இந்த ராகம், இது அந்த ராகம்னு கண்டுபிடிக்கிறோம். மற்ற சாதாரண ஆள்கிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு எல்லாம் ஒன்றாத்தாங்க தெரியுது. நிறைய பேர் அப்படி தான். சங்கீதத்தை பற்றி தெரியாத ஆள்கிட்ட சொல்லுங்க, என்னமோ பாடுறீங்கன்னு தெரியுது, இது என்ன ராகம்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்கு, அதுதான் சொல்ல தெரியும். எப்படி வந்து இந்த ராகங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அதுக்குன்னு ஒரு ஞானம் வேணுமோ, அதே மாதிரி இந்த தெய்வீகம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தன்மை வேணும். இல்லாட்டி நம்மளால் சிலதெல்லாம் ரசிக்க முடியாது. நம்ம வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம கோயில்களையெல்லாம் நாம் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்களையெல்லாம் பார்த்துட்டு, வடநாட்டில் விஸ்வநாதர் கோயில் போனோம்னா அது இத்தினோண்டுக்கு இருக்குது. இங்கேருந்து ஆசைப்பட்டு காசி காசின்னு சொல்லி போய் பார்த்தா அது நம்ம ஊர், நம்ம ஏதோ அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ளாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கோயிலாக இருக்குது. அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கிற ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? நம்ம கோயில் மாதிரி இல்லையே, நமக்கு அந்த அந்த தெய்வீக இதே வரலையே அப்படின்னா. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அதில் அது ஒரு பக்தி இருக்கும். அவங்களாம் இந்த கோயிலை பற்றி அவங்க தெரியாதவங்க. அவங்க ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த கோயிலில் பூஜை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது மேலே ரொம்ப பக்தி இருக்குது. அங்கே வாசலில் இருக்கிற மைசூர்பா வாங்கி அப்படியே நைவேத்தியம் பண்ணுவோம். அது அந்த ஊர் பழக்கம் அது. அதனால் நம்மளால் அதை ஜீரணிக்க முடியாது. அவங்க இதெல்லாம் ஆனால் இதை பார்த்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சிறு வயசுலேருந்து பழகிறத பொறுத்திருக்கு எல்லாமே. இதில் அப்படிலாம் சொன்னால் நிறைய விஷயம் சொல்லலாம். திருமருவு, திருமருவுன்னா தெய்வீகம் பொருந்திய, திரு பொருந்திய கல்லால் அடிக்கீழும், கல்லால் அடிக்கு அறிவினூடும் அந்தம் மீதும் கல்லால் அடிக்கீழும் அந்த கல்லால மரத்தின் கீழே விளங்கி கொண்டிருக்கிற தட்சிணாமூர்த்தி. சம்சார விரக்ஷத்தை சேதிக்கின்ற தட்சிணாமூர்த்தியை, தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே, அப்படிப்பட்ட குருநாதா நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னா, அதாவது ரசவாதம் பண்ணிட்டீங்க. ரசவாதம்னு ஒன்று இருக்குது. இந்த இரும்பை அல்லது செம்பை வேறு உலோகத்தை தங்கமாக மாற்றும் வித்தை, அதுக்கு பேர் ரசவாதம்னு செய்யும். திருவிளையாடல் புராணத்திலே ரசவாதம் செய்த படலம்னே ஒரு படலம் அப்படிலாம் இருக்குது. ஒரு பெண் வந்து ரொம்ப பக்தியோடு இருந்தா அவள் வீட்டில் இருக்கிற பித்தளை பாத்திரத்தையெல்லாம் சிவபெருமான் வந்து தங்கமாக்கி விட்டார். அப்படி ஒரு கதை. அதனால் சிவபெருமானே சித்தரா வந்து அதெல்லாம் வந்து பித்தளையெல்லாம் உருக்கு, நெருப்பில் போடு, கொஞ்ச நேரத்தில் பாரு, நான் ஒரு குளிகையை தரேன், அதை அதில் போடு, எல்லாம் தங்கம் ஆயிடுனர். அதை வச்சு அவள் வந்து விக்கிரகம் வார்த்தாளாம் ஒரு பக்தை. அப்படி திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு. ரசவாதம், தாய்மானவரே சொல்கிறார் இல்லையா, நெடு அம்பொன்மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்துடுவர். வீட்டிலேயே அஞ்சு பீரோ முழுக்க தங்க கட்டி இருக்கு, ஆனாலும் யாரோ ஒரு சாமியார் இரும்ப தங்கமாக்குறாரு, அங்கே போய் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு அந்த சாமியாருக்கு ஏதோ பைசாலாம் கொடுத்து அவர்கிட்ட உட்கார்ந்துருக்கார். அவர் இங்கே ஒன்றும் இல்லை, அஞ்சு பீரோ ஃபுல்லாக பிஸ்கட் இருக்கு. அதுக்கு நிறைய ரூம் எல்லாம் போட்டு, அதுக்கெல்லாம் கதவெல்லாம் போட்டு, நிறைய பூட்டெலாம் போட்டு பூட்டிட்டு வந்திருக்காரு. அது போகாது, அது திருப்தி இல்லை அவருக்கு. அதனால் இங்கே வேற தங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்காராம். நெடு அழகேசனுக்கு நிகராக அம்பன் மிக வைத்த பேரும், குபேரனுக்கு சமமா அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர். இல்லை இந்த ரசவாதம், ஆனால் நீங்கள் இங்கே சொல்கிற ரசவாதம் வித்தியாசமான ரசவாதம். ரசவாதம்ங்கிறது சாதாரணமாக ஒரு உலோகத்தை தங்கமாக மாற்றுவது ரசவாதம். வேறு என்ன சொல்கிறார், நான் செம்பு மாதிரி இருந்தேன், களிம்பு தோஞ்ச செம்பு மாதிரி இருந்தேன், நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, அந்த அதுக்கெல்லாம் பக்குவம் இருக்கான், அந்த செம்பை வந்து நெருப்பில் போட்டு புடம் போட்டு அது ஒரு அதுக்கு ஒரு லெவல் வரும், உருகி வர்ற நேரம் பார்த்து பருவம் அது அறிந்து அது அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட மூலிகைகளெல்லாம் அதில் தூவி அதுக்கு சில மந்திரங்களெல்லாம் சொல்லணும். வெறும் குளிகை இல்லது, திடீர்னு வந்துவிடாது. குளிகை கொடுங்கிறதுக்கு சித்பவான் சாமியோட உரையவே பாருங்கள், அவரே எழுதியிருக்கார், மந்திர சக்தியோடு கூடிய மாத்திரை அப்படியே எழுதியிருக்கார். அப்போ அந்த மந்திர சக்தியோடு சும்மா இல்லை, அந்த குளிகையை வைத்து அந்த மந்திர சக்தியோடு கூடினது, அதை போட்ட உடனே அதை அப்படியே தங்கமாக மாறிடுவான். கேட்குற போதே நமக்கு ஆனந்தமாக இருக்கு பார்த்தீங்களா. இனி நிஜமாகவே அதை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இல்லை குளிகை அது மாதிரி தங்கமாக்கின பிறகு அது எப்படி இருக்கும். ஸ்வர்ணவத் தியோதத்தே ஸ்வயங்கிறது ஆத்மபோதம். ஸ்ரவணாதிபிருத்தீப்தா ஞானாக்னி பரிதாபிதா ஜீவ சர்வமலான் முக்தா ஸ்வர்ணவத் தியோதத்தே ஸ்வயம் என்கிறது ஆத்மபோதம். அதாவது ஸ்ரவணம் பண்ணி, ஸ்ரவணம்ங்கிற ஞானாக்னியினால் ஸ்ரவணாதிபிஹி உத்தீப்தா ஞான அக்னி பரிதாபிதா ஜீவா சர்வமலான் முக்தா எல்லா அழுக்குகளிலிருந்து விடுபட்டவனாய் தங்கம் போன்று பிரகாசிக்கிறான். ஸ்வர்ணவது ஸ்வயம் தியோததே தங்கம் போன்று பிரகாசிக்கிறான். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், நான் யூஸ்லெஸ் ஃபெலோவாக இருந்தேன், ரொம்ப ரொம்ப உபயோகமற்ற ஆளாக இருந்தேன், உலகத்துக்கெல்லாம் நல்லதே பண்ணலை, ஆனால் என்னை வந்து நீங்கள் அருள் செய்து என்னை தெய்வமயமாக்கி விட்டீர்கள் குருநாதா என்று பிரார்த்தி சொல்லுகிறாருங்க. அதாவது அல்பனாக இருந்த என்னை மகானாக்கினீர்களே, அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. அல்பனாக இருந்த என்னை மகானாக்கினீர்கள், அப்பனா என்ன அர்த்தம், செம்பா இருந்த என்னை தங்கமாக்கினீர்களே குருநாதா, அவ்வளோதான். இது வந்து வியந்து போற்றுவது, தன்னை இப்படி குருநாதர் அருளி செய்ததை வியந்து போற்றுகிறார் தாய்மானவர். பாடலை படித்து தெரிஞ்சுக்கலாம். கருமருவு குகையனைய காயத்தின் நடுவுள் களிம்புதோய் செம்பு அணைய யான் காண்தக இருக்க, காண்தக இருக்கன்னா விளங்கி இருக்கன்னு அர்த்தம். கருமருவு குகை அணைய, அதாவது கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கருமருவு குகை அணையன்னு சொன்னால் கர்ப்பத்தை போன்ற குகையில், குகையை போல இருக்கிறது கருமருவு குகை அணைய. அதனுடைய அது வந்து திருஷ்டாந்தம். காயத்தின் நடுவுள்ங்கிறது தாஷ்டாந்தம். அல்ல, கருமருவு குகை அணைய காயத்தின் நடுவுள், காயம்னா உடம்பு, காயம்ங்கிறது சம்ஸ்கிருதம், ஆகையினால காயத்தின் நடுவுள் மனோவாக்கு, அப்படி சொன்னால் தான் புரியும் சொல்லதெல்லாம், மனோவாக்கு காயம். இல்லை காயம்னா காயமே இது பொய்யடா காத்தடித்த பொய்யடாலாம் கேட்குறோம் இல்லை, காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, அதில் காயம் அதான் வெங்காயம் பெருங்காயம் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் காயம். இந்த காயத்தின் நடுவுள் கர்ப்பத்தில் இருக்கிற கர்ப்பம், கர்ப்பத்தை போன்று அந்த கரு 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 கருப்பை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சரீரத்திற்குள் ஜீவனாகிய நான், ஜீவனாகிய நான் ஆணவமலம் கண்மமலம் மாயாமலம் அப்படின்று என்று சொல்லப்படுகிற அஜ்ஞானம் ராகத்வேஷம் எல்லாம் போட்டுக்க வேண்டியது. களிம்பு தோய் செம்பு அணைய, களிம்பு தோஞ்ச செம்பு மாதிரி யான் காண்தக இருக்க, நான் விளங்கி கொண்டிருக்க, நான் வீற்றிருக்க, நீ என்ன பண்ணினேன்னா, நான் வந்து இந்த சரீரத்தில் அஜ்ஞானம்ங்கிற அழுக்கு படிந்த செம்பு போல இருந்தேன். நீ என்ன செய்தாயினா, நீ ஞான அனல் மூட்டியே எனக்கு நல்ல விவேகத்தை எல்லாம் கொடுத்து, ஞான அனல் மூட்டியே கனிவு பெற உள் உருக்கி கடவுளை வழிபடச் செய்து திருநாமங்களை ஓதச் செய்து ஜபம் பண்ண வைத்து திரும்ப திரும்ப அடிமேல் அடி அடித்து திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணி நல்லதை செய் நல்லதை செய்ன்னு சொல்லி சொல்லி நல்ல ஞான அனல் மூட்டியே கனிவு பெற உள் உருக்கி பக்குவப்படுத்தின்னு அர்த்தம். பருவமது அறிந்து சரியே கிரிய யோகம்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே இவனுக்கு தத்துவம் சொன்னால் குழப்பிக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு, அது வரைக்கும் வந்து சொல்கிறதில்ல நீயும் பிரம்மம் ஒன்றும்னா பிரம்மதான் பிடிக்கும். அதில் அது வரைக்கும் ஒன்றும் சொல்கிறதில்ல, எல்லாம் ஈஸ்வரனிடத்தில் பக்தி பண்ணு, நல்ல காரியத்தை பண்ணு எல்லாம் சொல்லி கொடுத்து, அதில் பருவமது அறிந்து இவனுக்கு பக்குவம் நன்றாக வந்து விட்டது, உலகப்பற்றுக்கள் நீங்கிவிட்டன என்று அறிந்து நின் அருளான குளிகை கொடு பரிசித்து வேதாந்தம் சித்தாந்தம் என்கிற விஷயங்களையெல்லாம் நன்றாக உபதேசம் செய்து, நின் அருளான குளிகை கொடு. குருவினுடைய அருள் என்னது? ஒழுங்காக சொல்லி கொடுக்கறது தான் அருள். குருவினுடைய அருள் என்னன்னா, குருவினுடைய அருள் விபூதி, குருவினுடைய வாழைப்பழம். அவர் எனக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தார் பாருங்க, அன்னைக்கு வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுவா அருள். அது மருளாக இருக்கிறதுனால தான் இந்த அருள், அது அருள் நினச்சுன்னு இருக்கும். அதுவும் அருள், அது நான் இல்லைன்னு சொல்ல, எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க, விபூதி கொடுக்குறாங்க, அவர் பார்த்தார்னு விடுவாங்க. வந்து பெரிய பெரிய மகாத்மா, எல்லாரையும் பார்க்க முடியாது, ஏதோ இப்படி போயிட்டு இருக்கோ தேசம் இப்படி பார்த்தார், எனக்கு வந்து சக்ஷு தீட்சை கிடைச்சதுங்க சொல்கிறார். ஆனால் உண்மையான அருள் என்னென்னா, ஒழுங்காக நமக்கு அறிவை கொடுக்கறது தான் சிறந்தது. அதெல்லாம் தப்பு நான் சொல்லலை, ஆனால் வந்து அருள்ங்கிறது உபதேசம். குளிகை கொடு பரிசித்து, பரிசித்துன்னு சொன்னால் அதை ஸ்பரிசம் பண்ணின்னு அர்த்தம். அந்த செம்பு இருக்கே நல்லா உருகி வர்றபோது அந்த மந்திர சக்தி வாய்ந்த அந்த குளிகையை போட்டால் அது ஸ்பரிசிச்சதுன்னா அது மாறிடும். வேதி செய்து, வேதி செய்துன்னா மாற்றி அமைத்து அப்படின்னு சித்வான் சாமி விளக்கம். இதுக்கு வந்து பழைய உரையில் வேதி செய்துனா வேதித்து அப்படின்னு எழுதியிருக்கு. வேதித்துன்னா என்ன சொல்கிறது, வேதித்துனா வேதித்து அறம் செய்ய விரும்புகிறது தான். அல்ல, வேதினா மாற்றி அமைத்து. பத்து மாற்று தங்கம் ஆக்கியே பணிகொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன். என்ன பத்து மாற்று தங்கம், பத்தரை மாற்று தங்கம்னு சொல்லுவாங்க, அது பத்தரையோ 24 கேரட்டோ. இதில் வந்து தாத்பரியம் இப்போ தங்கத்தில் இல்லை. நம்ம ரொம்ப நேரம் கழித்து அது எப்படிங்க பண்ணுறது சுவாமி இந்த ரசவாதம் அப்படின்னு கேட்டார்னு வச்சுங்களேன். சப்போஸ் இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு ஒரு கேள்வி, கேள்வி பதில் நிகழ்ச்சி, சுவாமி ரசவாதம் செய்வது எப்படி சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டால், நம்ம ரசவாதமே வேற, இந்த ரசவாதம் என்ன, செம்பு மாதிரி இருக்கிற ஆளை நல்ல அறிவை கொடுத்து நல்ல குணத்தை கொடுத்து தங்கமாக ஆக்குறது. அவரா தங்கமாச்சே அப்படிங்கிறாங்க பாருங்க, சுத்த தங்கம்னா அப்படிங்கிறோம் இல்லை. ஆனால் தங்கசாமி தீட்சிதர், தங்கராஜ் எல்லாம் தங்கம்னே பேர் வைக்கிறாங்க. தெலுங்கில் கூட பங்காரு, அதில் பங்காரு காமாட்சி, அந்த தங்கம்ங்கிறது பேர் வைக்கிறதே பழக்கத்தில் இருக்குது. இல்லை பத்து மாற்று தங்கம் ஆக்கியே பணிகொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன். எப்படி நான் உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறது? என் குரு எனக்கு கொடுத்த ஞானத்தை நான் எப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு வியந்து போற்றுகிறார். அதுதான் இந்த பாடலில் இருக்கு. தட்சிணாமூர்த்தியை ஸ்துதித்து, தட்சிணாமூர்த்தியை புகழ்மொழிகளால் ஸ்துதித்து, குருநாதர் தனக்கு செய்த பெருநன்மையை வியந்து போற்றுகிறார் தாயுமானவர் இந்த பாடலில். அடுத்த பாடலுக்கு போகலாம். கூடுதல் கூடுதலுடன் பிரிதலற்று நிர்தொந்தமாய் குவிதலுடன் விரிதலற்று குணமற்று வரவினொடு போக்கற்று நிலையான குறியற்று மலமுமற்று நாடுதலுமற்று மேல் கீழ் நடுப்பக்கமென நண்ணுதலுமற்று விந்து நாதமற்றைவகை பூதபேதமும் அற்று ஞாதுருவின் ஞானமற்று வாடுதலுமற்று மேல் ஒன்றற்று இரண்டற்று வாக்கற்று மனமுமற்று மண்ணு பரிபூரண சுகவாரி தன்னிலே வாய்மடுத்துண்டு அவசமாய் தேடுதலுமற்ற இடம் நிலையென்ற மௌனியே சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. மௌனியே மௌனியேன்னு சொல்லி தன்னுடைய குருநாதரை கூப்பிடுகிறார். குருநாதரை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்னா, இரண்டற்ற நிலையே நமது குறிக்கோள், இரண்டற்ற நிலையே நமது குறிக்கோள், இரண்டற்ற நிலையே நமது குறிக்கோள். அப்படின்னா என்ன? இருமைகள் அற்ற நிலையே நமது குறிக்கோள் அப்படி அர்த்தம். இரண்டற்றங்கிறது இப்போ இந்த அத்வைதத்துக்கு சொன்ன அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டாம். இருமைகளற்ற நிலையே நமது குறிக்கோள், அதுதான் இதனுடைய சாரம் அப்படின்னு குரு உபதேசம் பண்ணாராம். நம்முடைய லட்சியம் நிர்த்வந்துவ நிலை, நிர்த்வந்துவத்தை புரிந்து கொள்வது, இதே தான் விஷயம். ஆகையினால் அவர் இதெல்லாம் வந்து ஞானத்தில் என்னென்ன, ஞானம் வந்ததுக்கு பிறகு சாதகன் என்ற தன்மையோ சாதனம் என்ற தன்மையோ சாத்தியம் என்ற தன்மையோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு தோற்றம்னு புரிஞ்சு கொள்கிறோம் இல்லையா, அதனால் அங்கே வந்து த்ரிபுட்டி கிடையாது, துவந்துவம் கிடையாது. அதாவது அறிபவன் அறியப்படும் பொருள், அறிவு அறிவதற்குரிய கருவி, இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இருமைகள், லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சாதகன் சித்தம் சாத்தியம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிடையாதுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? உண்மையிலேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆரம்பத்தில் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறோம், வாழ்க்கையில் நமக்கு ஒரு குறிக்கோள் தேவை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். உபதேசமே அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். அந்த குறிக்கோள் தெளிந்த குறிக்கோளாக இருக்க வேண்டும், உயர்ந்த குறிக்கோளாக இருக்க வேண்டும், அந்த குறிக்கோளை அடைய நாம் ஓயாது பாடுபட வேண்டும், இப்படி தான் ஆரம்பிப்போம் உபதேசமெல்லாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம நிறைய நாள் சாதனையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கு பிறகு உபதேசம் என்னன்னா, நீ எதையும் அடைய முடியாது, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், ஆகையினால நீ அதுவாக இருக்கிறதை அறிந்து கொள்வது தான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் குறிக்கோள் தேவையில்லை என்று புரிந்து கொள்வது தான் குறிக்கோள். புரிகிறதோ? எப்பவுமே குழப்பந்தான், குழப்பானந்தா. ஆகையினால எப்பவுமே தான் உங்களுக்கு அப்படி தோணுது, உண்மையிலே இது குழப்பம் இல்லை, தெளிவானந்தா. ஆனாலும் கூட புரியலன்னா குழப்பானந்தாதான். குறிக்கோள் இல்லாத நிலையை அடைவது நமது குறிக்கோள் அப்படி சொன்னா எப்படி இருக்கு? அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு முக்தி தேவையில்லை, ஏனென்றால் நான் எப்பொழுதும் முக்தனாகவே இருக்கிறேன். இதுதான் ஞானத்தின் பயன். அதனால் ஆரம்பத்தில் உபதேசத்துக்காக எல்லாம் நிறைய சொல்லுவோம், இறைவனை அடையணும், அப்படி பண்ணணும், பேரின்பத்தை அடையணும், இதெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். அப்புறம் கடைசியில் உபதேசம் அப்படின்னா ஆளை வந்து மாற்றி விளையாடுறீங்களான்னு கேட்கக்கூடாது. பக்குவப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்கிறது. எடுத்த உடனே நீ தான் அது அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு ஏற்கனவே சோம்பேறி, சுறுசுறுப்பே கிடையாது. ஆகையினால் அவனுக்கு வந்து நீ எங்கேயும் போக வேண்டியதில், எதையும் பண்ண வேண்டியதில், அதுவாகவே நீ இருக்கிறாயின்னு சொன்னால் அவனுக்கு இதுவும் புரியாது, எதுவும் புரியாது, புரியவே புரியாது. அதனால் முதல்ல லட்சியம் இருக்கிறதாக காட்டி, அப்புறம் லட்சியம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லி, அது நீயாகவே இருக்கிறாய் என்று உணர்த்துவது சாஸ்திரங்களுடைய முறை. அந்த முறைப்படி தான் அவர் பேசுகிறார். இதை பாருங்கள், கூடுதல் உடன் பிரிதல் அற்று. இதெல்லாம் ரொம்ப விளக்கிறதுக்கு விஷயம் இல்லை. கூடுதல் உடன் பிரிதல் அற்று, விளக்கணும்னாலும் விளக்கலாம், ஒன்றும் விஷயம் வந்து பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் இல்லைன்னு அர்த்தம், இருமைகள் இல்லைன்னு அர்த்தம். கூடுறதுன்னா என்ன அர்த்தம்? சேர்றது, யூனியன். பிரிதல் அப்படின்னா செப்பரேஷன், விலகிறது. சேர்றது, பிரியறது. உலகத்துல எல்லாம் அப்படித்தான். அந்தர்யோகத்துக்காக எல்லாரும் சேர்ந்தோம். மத்தியானம் 1:30 இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். இல்லை, கூடுதல் உடன் பிரிதல் அற்று. இறைவனை விட்டு பிரிவதும் இல்லை, பிரியலைன்னா அப்புறம் என்னது? கூடுறது. இல்லை, கூடுதலும் அல்ல பிரிதலும் அல்ல, கூடுதல் உடன் பிரிதல் அற்று. அதுதான் உடனே சொல்ற நிர்த்வந்துவமாய். துவந்துவம்னா இருமை, நிர்த்வந்துவம்னு சொன்னால் இருமைகள் அற்ற. குவிதல், இது எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் சொல்ல வேண்டியது இந்த நிர்த்வந்துவமாய்ங்கிறது. குவிதல் உடன் விரிதல் அற்று. குவிந்து விட்டது, குவிந்திருக்கோம், விரியணும். உன் மனம் குவிந்திருக்கிறது, அதை விரிப்பாயாக. குறுகிய மனமுடையவனாக இருக்கிறாய், தமிழன் தமிழன் என்று. நீ வந்து இந்தியன் என்று விரிவாயாக, உலக மனிதன் என்று விரிவாயாக. ஆகையினால குறுகி இருக்காதே, விரி அப்படின்னு சொல்கிறோமோ? இல்லை, குறுகி இருக்கிறது, விரிஞ்சிருக்கிறது. குவிதலுடன் விரிதலற்று. நம்ம குவியறதுங்கிறது ராத்திரியானால் தூங்கிடுறோம், பகலானால் முழிச்சுக்கிறோம், இடையிலடையிலே விரிகிறோம், அப்புறம் குவிகிறோம். குவிவதும் விரிவதும் இருக்கிறது, ஆனால் அது அற்றுங்கிறார். குவிவதும் இல்லை, இறைவனிடத்தில் குவிவதும் இல்லை, உலகத்தை நோக்கி விரிவதும் இல்லை. அந்த இரண்டும் அற்றதுன்னு அர்த்தம். குணமற்று, எந்த குணமும் கிடையாது. வரவினோடு போ, குணமற்றுன்னா நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டும் அற்றுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். நற்குணம் தீய குணம் இரண்டும் அற்று. வரவினோடு போக்கு அற்று, வர்றது போகிறதுங்கிறது அதுவும் அற்று. நிலையான குறியற்று, வாழ்க்கையில் ஒரு நிலையான குறின்னா அதுவும் கிடையாது. நிலையான குறியற்று. மலமும் அற்று, ஆணவ மலம், கர்ம மலம், மாயாமலம் என்கின்ற மும்மலமும் அற்று. நாடுதலும் அற்று, இறைவனை நாடி செல்ல வேண்டும் அதுவும் அற்று. மேல் கீழ் நடுப்பக்கம் என நண்ணுதலும் அற்று. மேலே இருக்கார், கீழே இருக்கார், இவர் பாதாள லோகத்தில் ஒருத்தர் இருக்கார், மேல் லோகத்தில் ஒருத்தர் இருக்கார், சைடில் இருக்கார் இவர். ஆகையினால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேல் கீழ் நடுப்பக்கம் என நண்ணுதலும் அற்று. விந்து நாதமற்று. சூக்ஷ்ம காரணம், அதிசூக்ஷ்ம காரணம் எல்லாவற்றையும் நீக்கி பிந்துநாத கலான்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து சூக்ஷ்மமான நிலைகள், படைப்பின் சூக்ஷ்மமான நிலைகள், சப்தத்தின் சூக்ஷ்மமான நிலைகள், இதெல்லாம் சொல்லப்படும். அவைகளெல்லாம் நீங்கி ஐவகை பூத பேதமும் அற்று. ஐந்து வகையான பூத பேதங்களும் நீங்கி ஞாத்துருவின் ஞானமற்று. ஞாத்ருனா அறிபவன், ஞானம்னா அறிவு, அதுவும் அற்று. நம்ம புரிஞ்சுக்கணும், ஞாதா ஞானம் ஞேயம், ஞாத்ருஞான ஞேய.
பராத்மனின வித்யதே.
ஆத்மபோதம் சொல்றது.
ஞாத்ரு ஞானம் ஞேயம் என்கின்ற விஷயம் பராத்மாவில், சுத்த ஆத்மாவில் இல்லவே இல்லை.
அதான் கருத்து.
இல்லை, ஞாத்ருவின் ஞானமற்று வாடுதலுமற்று வாடி போகிறது ஆன்மீகத்தில் இன்னும் நான் முன்னேறலையே அப்படின்னா அதுவும் அற்று, ஏன்னா தெரிய வேண்டிய தெரிஞ்சாச்சு. அதனால் வாடுதலும் அற்று. சொல்ல போனால் டிப்ரெஷன்லாம் போய் சொல்கிறாங்களே, அடிக்கடி டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஒரே டிப்ரெஷனில் இருக்கார், என்னமோ காரியம் நடக்கலை, அடிக்கடி டிப்ரெஷன் வந்துவிடுறது, அது ஏதோ டென்ஷன், என்னமோ வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு அதெல்லாம் நடக்கலை, அதனால் மனசு அப்படியே என்னது மன அழுத்தம், அது தமிழில் மன அழுத்தம், மன இறுக்கம் இப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. வாடுதலுமற்று மேல் ஒன்று அற்று, ஒன்றும் கிடையாது, இரண்டற்று, வாக்கற்று, இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, வாக்கு அற்று, வாக்குமல்ல மனமும் அற்று. மண்ணு பரிபூரண சுகவாரி தன்னிலே வாய்மடுத்து உண்டு அவசமாய் தேடுதலும் அற்ற நிலை என்ற மௌனியே. மண்ணு பரிபூரண சுகவாரி, சுகவாரினா ஆனந்த கடல்னு அர்த்தம். பரிபூர்ண சுகவாரி தன்னிலே வாய்மடுத்து உண்டு, வாய்மடுத்துனா வாயில் போட்டுன்னு அர்த்தம் இல்லை, அதை நன்றாக அனுபவிச்சுன்னு அர்த்தம். அவசமாய் தேடுதலும் அற்ற இடம் நிலை, தேடுறதையும் நிறுத்துறது. இது ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். சமாதியில் போய் எல்லாம் அற்ற இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணலாம், அல்லது ஞானத்தினால் இவைகளையெல்லாம் பொய்யென்று ஒதுக்கியதாகவும் கொள்ளலாம். ஆக யோக சாஸ்திரத்தின்படி சமாதியில் நின்று எல்லாவற்றையும் கடந்த நிலை என்று இதை பொருள் செய்து கொள்ளலாம். ஞானத்தினால் இவைகள் அனைத்தையும் துறந்த நிலையாகவும் கொள்ளலாம். நான் சுருக்கமாக சொல்வது என்னென்னா, எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதுவாகவே இருக்கிறேன். இருமைகள் என் மீது கற்பிக்கப்பட்டவைகள். எல்லா வகையான இருமைகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இருமைகளும், ஆன்மீக விஷயத்தில் சொல்லப்படுகின்ற இருமைகளும் எல்லாம் என் மீது கற்பிக்கப்பட்டவை. அதனால் அவசமாய் தேடுதலும் அற்ற நிலை. வசம்னு சொன்னால் வசப்பட்டு போகிறதுன்னு அர்த்தம். அவசம்னா என்ன அர்த்தம், அதுக்கு வசப்படுறது இல்லைன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் வசப்படாமல், உலக விஷயங்களுக்கெல்லாம் வசப்படாமல், எதையும் தேடாத நிலையை அடைந்து விடும்.